இரு பெண்கள் சீரா பெண்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனே உமக்கு ஆராதனே, ஆராதனே உமக்கு ஆரா, சொல்லுங்க பார்க்கலா. ஆராதனே உமக்கு ஆராதனே, ஆராதனே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, உன்னதமானவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நீரெங்கள் தேவன், நீரெங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. சபையில் உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, பரிசுத்தப்படுவதாக, உன்னதமானவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேனா இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆரம்பத்திலே வாசித்த ஒரு வசனம், சங்கீதம் 139 அதிகாரம் 24 வசனம். கடைசி வசனத்தை நாம் வாசித்து இன்றைய நாள் வார்த்தைகளை நாம் கடந்து செல்லலாம். வாசிப்போமா.
வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
திருப்பி வாசிங்க பார்க்கலாம்.
வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
இன்றைய நாள் செய்தி ஒரு பகுதி பூப்பட்டாலையும் இன்னும் ஒரு பகுதி இங்கேயும் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சோ நமக்கு கொடுத்த வசனங்களை நாம் தேவ சமூகத்தில் வைத்து விட்டு போவது நமக்கு அது ஏற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்குகிற வழி எனக்கு உண்டு சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்னவெனில், எப்பொழுதும் நாம் மற்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நினைப்பதுண்டு. மற்றவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்லி நினைப்பதுண்டு. மற்றவர்கள் தான் எப்பொழுதும் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி நினைப்பதுண்டு. நாம் ஒன்றும் செய்வதில்லை, செய்தாலும் நாம் செய்தது சரி என்று நினைப்பது மனுஷீகமும் மனப்பான்மையுமாக இருக்கிறது. பிரியமானவர், இது நம் வாழ்விலே அன்று தொடங்கி இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எவரை பார்த்தாலும் நாம் ஒன்றும் செய்யாதவர்கள் போலே தான் பேசிக்கொள்வோம். நாம் தவறு செய்வதில்லை, நாம் பிழைவிடுவதில்லை. எல்லாரும் மற்றவர்கள் தான் செய்கிறார்கள், மற்ற நபர் தான் செய்தார்கள். எனக்கும் இன்னும் ஒருவருக்கும் சண்டையா, அவர் தான் செய்கிறார். எனக்கும் இன்னும் ஒருவருக்கும் பிரச்சனையா, அவர் தான் செய்கிறார். நான் செய்வதில்லை. என்னுடைய பக்கம் சரியாகத்தான் இருக்கிறது. நான் மனம் திரும்புவதற்கு இடம் இல்லை, நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் என்னுடைய பக்கம் சரியாகத்தான் இருக்கிறது. மற்றவர்கள் தான், அடுத்தவர்கள் தான், மற்ற நபர் தான் என்று சொல்லி நினைப்பதுண்டு. பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு நான் பின்னுக்கு சில காரியங்களை பார்க்க விரும்புகிறேன். நாம் வேதத்தை வாசிக்கலாம், நாங்கள் நன்றாக சபம் பண்ணி வாழ்க்கையை நடத்தலாம், நாம் நன்று ஊழியங்களை செய்யலாம், நாம் சபையில் நீண்ட காலம் நம்முடைய பயிற்சியை கொண்டு போகலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த விஷயத்தில் நம் எல்லாருடைய காரியங்களும் எப்படி இருக்குதுனில், இப்பொழுது மற்றவர்கள் தான், நாங்கள் இல்லை, நாங்கள் எதுவும் செய்ததில்லை, எல்லாம் அவர்கள் தான். உங்களுடைய வாழ்நாட்களிலே நடந்த எல்லா பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வருவதாக. எடுத்து பாருங்கள், சிந்தியுங்கள். இல்லை, நான் தான் பிழைவிட்டேன் என்று ஒரு தருணம் இருக்கிறதா? நான் தான் தவறிவிட்டேன் என்று சொல்லி ஒரு தருணம் இருக்கிறதா? நான் சொன்னது தப்பு, நான் நடந்து கொண்ட விதம் தப்பு, நான் இப்படி நினைத்திருக்க கூடாது. இந்த காலையிலே ஒரு செய்தி, கர்த்தருடைய கிருபையிலே நிலைத்திருந்து வாழ வேண்டுமானால் தந்திரம் இல்லாதவர்களாக, கபடம் இல்லாதவர்களாக, மற்றது என்ன வஞ்சனை இல்லாதவர்களாக, பிரிவினை இல்லாதவர்களாக, பெருமை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரதர் ரூபன் அவர்கள் பிரசங்கித்தார்கள். எனக்கு அது ஏற்றதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பாருங்க. நாம் ஒன்றுமே செய்யாதது போலதான் எந்த இடத்திலையும் நாம் நடந்து கொண்டோம். எந்த இடத்திலையும் நாம் ஒன்றும் செய்யவில்லை, மற்றவர்கள் தான் எல்லாம், நாம் எதுவும் நடந்தவில்லை. ஆனால்
தாவீது ராஜா அவருடைய வாழ்வில் கூட பெண்ணுக்கு முடிந்தால் நேரம் இருந்தால் சில காரியங்களை பார்க்கலாம். என்ன சொல்லுகிறது? வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டு சொல்லி என்னை பாரும், என்னை ஆராய்ந்து பாரும், கொஞ்ச நேரம் என்னை பாரும் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே புலம்புகிற ஒரு ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இந்த இடத்துல நேரம் இல்லை, நமக்கு இந்த இடத்துல நமக்கு இடம் கொடுக்க முடியவில்லை. நாம் செய்கிற தவறுகள் எங்களுக்கு முன்பதாக தவறுகளாக வருவதில்லை. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தவறுகள், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற தவறுகள் எதுவும் எங்களுக்கு முன்பதாக அவைகள் தவறுகளாக வருவதில்லை. இதுதான் உண்மை. இதுக்கு மாற்று எதுவும் கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் எப்பொழுதும் மற்றவர்கள் தான், எது செய்தாலும் மற்றவர்கள் தான், எப்படி நின்றாலும் மற்றவர்கள் தான், நான் ஒன்றும் செய்யவில்லை. மற்றவர்களை நியாயம் தீர்த்து குற்றவாளி என்று நீ செய்தது தப்பு என்று சொல்லி இருக்கும் வரைக்கும் நம்முடைய மனம் ஓய்வதில்லை. மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் நல்லவர்களைப் போல இருக்கிறதுனால எந்த பிரயோசனமும் நம் வாழ்வில் வரப்போறதும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சொற்ப காலம் தான் நாம் இந்த பூமியிலே வாழப்போகிறோம். நீ மறைக்கிற அந்த நாளிலே 5 நாளைக்கு எல்லாவற்றால் 5 மாசத்துக்கு பிறகு உன்னை நினைப்பவர்கள் ஒருவரும் கிடையாது. இது சத்தியபூர்வமானது. உன்னை நினைப்பதற்கு ஒருவரும் கிடையாது. இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுவா, நீங்கள் மறித்து 5 மாசம்தான் கடைசி, அங்கால உங்கள் பெயரை உச்சரிப்பதுக்கு இங்கு ஒருவரும் கிடையாது. ஆனால் வாழுகிற நாட்களிலே எப்பொழுதும் மற்றவர்கள் தான், அவர்கள் தான் தவறு செய்தார்கள், அவர்கள் தான் பிழை செய்தார்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் ஒன்றும் செய்யவில்லை, இல்லை 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 இல்லை, இதுதான் எங்களுடைய மனம். ஆனாலோ தேவனோடு பேசுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி சொல்லி சொல்லி, தேவ பிள்ளைகள் என்று சொல்லி நாம செய்கிற அநியாயத்தையே கர்த்தர் பொறுத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. எல்லாருக்கும் மற்றவர்கள் தான், ஆனாலும் நம்மளை ஆராய வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. செய்தி உள்ளே நான் போவதற்கு முன்பதாக இன்னும் ஒரு சில வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மற்ற 7:1-5 சீக்கிரம் வாசிங்கள் பார்க்கலாம். அது கடந்த ஃபாஸ்டிங் பிரேயர் 2 இதை குறித்து நான் பேசியதுண்டு, என்றாலும் அதை நான் கொஞ்சம் பார்த்து விட்டு போகலாம் என்று நான் விரும்புகிறேன். வாசியுங்கள் மற்ற 7:1-5 சீக்கிரம்.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணிற்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை
பார்ப்பான். பாருங்க, இதுல இந்த பக்கத்துல என்ன ஒரு வசனம் எனக்கு பிடிச்சு கொண்டது. ஆனால் செய்திக்கு ஒவ்வாக இருக்காம விட்டாலும் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 12 வசனத்தை வாசிங்க.
ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம்.
இந்த வசனம் அடுத்த வசனம், இந்த வசனம் பயங்கரமான வசனம். இதுதான் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனம் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கிறது. என்னவெனில் மற்றவங்க எதை செய்யணும், இன்னைக்கு என்ன தெரியுமா குறை, நாம செய்யறது குறித்து யாருமே பார்ப்பதில்லை, யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. அது தவறுன்னு யோசிப்பதற்கு இடமில்லை, அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நேரமில்லை. மற்றவர்கள் என்ன ஏது என்ன ஏது என்பதுதான் நம் வாழ்வு, இதுதான் நம் வாழ்வு. இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறுத்துங்க, போதும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்களையும் ஏமாத்தி மற்றவர்களையும் ஏமாத்தி ஏன் இது என்று சொல்லி நான் கர்த்தருடைய நாமத்திலே உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்கள் எதற்கு குற்றவாளிகள் என்று இருக்கிறீர்கள்? எப்ப நினைத்தாலும் மற்றவர்கள் தான் குற்றவாளிகள். நான் அல்ல, நான் அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, என் குடும்பம் அல்ல, எப்பொழுதும் மற்றவர்கள் தான். உங்கள் மனசாட்சி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது, சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் நடந்த வழிகள்ல இல்லை ஆண்டவரே, நான் தான் தவறு செய்து விட்டேன், என் பிள்ளைகள் தான் தவறு செய்தார்கள். இல்லையே, நீங்கள் தவறே செய்வதில்லை. அதுதான் இன்றைக்கு பெரிய பிரச்சனையே. நாங்கள் தவறே செய்வதில்லை. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். இதைத்தான் என்ன ஒரு விதத்தில் வேதம் சொல்லுகிறது, எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுப்பீர்கள். ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு மன திருப்திக்கு நம் வாழ்க்கையில பாவிப்பதுண்டு. ஒரு சில சூழ்நிலைகளில் இருக்கிற பொழுது நாம் இந்த வசனங்களை பாவிப்பதுண்டு. நம்முடைய வாழ்க்கை நெருக்கப்படுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது என்ன நினைக்கிறோம், எதை நாம் விதைக்கிறோமோ, இல்லாவிட்டால் எதை நீ விதைக்கிறாயோ. இந்த வசனம் பாவிக்கிற பொழுது யாரும் நான் எதை விதைக்கிறேனோ அது எனக்கு வரும் என்று சொல்லுவதில்லை. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் என்ற கருத்திலே தான் நாம் பேசுவதுண்டு. யாரும் நான் பேசுவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் எதை விதைத்தாலும் அதை அறுப்பேன் என்று சிந்திப்பவர்கள் கிடையாது. எனக்கு அந்த ரீதியிலே வசனம் பேசுகிறவர்களை நான் பார்த்தது கிடையாது. என்னவெனில், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் என்று சொல்லி பேசுவதுதான் கருத்தாக இருக்கிறது. ஒழிய இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நான் விதைக்கிறதைத்தான் அறுப்பேன் என்று நீ சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்ப்பது நம்முடைய வாழ்விலே கிடையாது. அதெல்லாம் வளர்ச்சி குறைவு பிரியமானவர்களே. ஏனெனில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் இருக்கிறியே. ஒருவருக்கும் நம்முடைய பிள்ளைகள் தெரிவதில்லை, ஒருவருக்கும் நாம் விடுகிறது ஒன்றும் தெரிவதே கிடையாது. தெரியுமா பிரியமானவர்கள், நாம எங்க போறோம், எங்க போறோம், இந்த ஓட்டத்தில் நீங்க எங்கி ஓடி என்ன பண்ண போறீங்க? ஆளுக்கால் ஒரு பைபிள் இப்படியே போக வேண்டியதுதான். சிக்கிட்டு 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 சின்ன சின்ன வசனங்களுக்கு ஒரு வளைவும் இல்லாத வாழ்க்கை. நம் கண்ணில இருக்கிறத எடுக்கிறதுக்கு நேரமே இல்லையே நமக்கு. அதை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லையே. அதை குறித்து சிந்திப்பதற்கு நமக்கு நேரமே இல்லையே. எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்கள் தான், எல்லாம் மற்றவர்கள் தான், நாங்க ஒன்றுமே கிடையாது. ஒரு சிலருக்கு நினைப்பு நாம் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து அதுக்கு பிற்பாடு வேணும் நினைச்சுன்னா ஏதாவது செய்ய முயற்சிக்க, மற்றவங்க கர்த்தரோடு இணைவதற்கு ஏதாவது பண்ணி நல்லது. ஆனால் முதல்ல நம்மளை பார்க்க வேண்டும். ஆவிதை குறித்தும் சரி, சவுளை குறித்தும் சரி, இழையிலே வருகிற பொழுது என்ன சொல்ல, நீங்க எங்கே இருந்தீங்க என்பதை மறவாதிருங்கள் என்று சொல்லி முடிஞ்ச அதை குறித்து வாசிக்கிறேன். பின்னுக்கு, நீ சிறியவனா இருந்தாயப்பா, எல்லாம் மறந்து போகிறது, எல்லாம் மறந்து போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆராய்வதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஆயிரக்கெட்டுக்கும் நான் ஆயிரக்கெட்டுக்கும் எவர் ஆயிரக்கெட்டுக்கும் இதைத்தான் எல்லாரும் சொல்லுவது. ஆனால் தேவ சமூகத்திலே பிரியமானவர்களே, நம்மளை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எனக்கு ஆச்சரியம்டா வசனம் இங்கே என்ன, மாயக்காரரே யாரு? நம்ம கண்ணில் நம்ம வாழ்வில் எல்லாவற்றையும் ஒழித்து வைத்து கொண்டு மற்றவர்களையே நோக்கி 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 திரிஞ்சு மற்றவர்களை குட்டவாள் என்று கரங்களை நீட்டிக்கொண்டு திரிக்கிறவர்கள், வேதம் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் மாயக்கார், மாயக்கார், வெள்ளடிக்கப்பட்டவர்கள், கல்லறைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர், ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பிரச்சனை கிறிஸ்தவ வாழ்வில் என்ன தெரியுமா? மற்றவர்கள் தான் எல்லாத்துக்கு, மற்றவர்கள் தான் எல்லாம், நாம் எதுவும் கிடையாது. நாம யார்? மாயக்காரை முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்பை எடுத்து போட்ட வகைப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்தப்பட வேண்டும், சரிப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லையெனில் இதே ஓட்டம்தான், இதே நடத்தை தான். ஹல்லேலூயா. எங்க போய் முடிகிறதோ அங்க போய் முடியும், எங்க போய் முடிகிறதோ அங்கேதான் போய் முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி 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 சொல்லியே, ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்விலே இந்த வசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவோ? இவைகளுக்கு ஏன் நம் வாழ்விலே நிறைவேறதில்லை? அப்படியே வசனம் வசனமாக இருக்கிறது, நாங்கள் நாங்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான். வசனம் வசனமாகவே இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு அது ஏற்றது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காய் நீங்கள் உங்களை ஆராயாதங்க. மற்றவர்களுக்காக உங்களை ஆராய்ந்து பார்க்கறதில் எந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. உனக்கு நீ உன்னை ஆராய்ந்து கொள். தேவனுக்கு முன்பாய் நாம் தனித்தனியே நிக்க போறது தான் வழக்கம். யாரும் எங்களோடு வரப்போறது கிடையாது, அங்க வந்து யாரும் எங்களுக்கு பேச போறதும் கிடையாது. இவர் ஒரு நல்ல மனிதன், இவர் ஒரு கெட்ட மனிதன் சொல்லி நாம போய் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்க போறதும் கிடையாது. நாங்க போகிற பொழுது தனியாய்த்தான் அவரிடத்திலே போக போகிறோம். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்முடைய வேதத்தின்படி ஆண்டவரே மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நீங்க பிரதர் ரூபன் கூட அதை பேசினேன், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க, மற்ற குற்றங்களை நீண்ட காலத்துக்கு வைத்திருக்காதீங்க என்று சொல்லி அவர் வசனம் சொன்னது இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, குற்றவாளிகளை ரெண்டு தீர்க்காதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை அவங்க குற்றம் செய்யலாம், குற்றம் செய்கிறவர்களை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அணுகுகிறவர்கள் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாமளே எல்லாவற்றையும் செய்து கொண்டு மற்றவருடைய கரத்தை காத்திக்கொண்டு தெரிஞ்சா எங்க போறது? ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். சோ இது முன்னுரையாக சில வசனங்கள் இருந்தது. இப்பொழுது நாம் நேரடியாக செய்திக்குள்ளே போகலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது திருப்பிகள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-8 வரை சீக்கிரம் வாசிப்போமா? ஹல்லேலூயா. சீக்கிரமாக வாசிங்க.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராமீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியே நிற்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
அப்படியே முதல் வசனத்தின் திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது.
இது பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிற ஒரு காட்சி, அருமையான காட்சி. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன், அவர் பார்க்கிற காட்சியை கொஞ்சம் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அதுக்கு பிற்பாடு நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது காட்சி ஒன்றை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவாலயம் அவருடைய மகிமையில் நிறைந்திருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தினாலே தேவாலயம் மூடப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் சபையை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை சபையிலே இருக்கிறது. தேவ பிரசன்னத்தினாலே சபை மூடப்பட்டிருக்கிறது. அவருடைய பார்வை ரம்யமாக இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் நம்முடைய வாழ்விலே இந்த வாழ்க்கை வாழுகிறோம். தேவ பிரசன்னம் மகிமை, தேவனுடைய மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவ பிரசன்னம் சபையிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை செய்கிற பொழுது, கர்த்தரை பாடுகிற பொழுது, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு காரியம், தேவ பிரசன்னம் ஓ அப்படி மகிமையாக இருக்கிறது. ஏன் சொப்பனம் கூட நீங்கள் பார்க்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் சொப்பனங்கள் பார்க்கலாம், தரிசனங்கள் கூட உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி இதைத்தான் பார்க்கிறார். சபை வஸ்திரத்தின் தொங்கலினால் மூடப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நாள் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகிமை. அவர் மாட்டு மயங்கி விடுகிறார். இன்றைக்கு அநேகர் தேவ பிரசன்னத்தை கண்டு மயங்கின வாழ்க்கை, மயக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. தேவ பிரசன்னம் வந்துவிட்டால், பாடிவிட்டால், ஆடிவிட்டால் ஆமே சரி அப்படி என்று சொல்லி ஏசாயா அவரும் பார்க்கிறார். ஒரு காட்சி, எப்படி தேவாலயம் நிறைந்து போயிருக்கிறது. எதனால்? அவருடைய வஸ்திரத்தின், அவருடைய அஸ்திரத்தினாலே தேவாலயம் மூடப்பட்டிருக்கிறது. வாசிங்க சித்தார்த்த வசனத்தை கொஞ்சம் இந்த காட்சி உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்க. அப்பதான் கடைசியில் நான் சொல்ல போற காரியம் உங்களுக்கு விளங்கும். வாசிங்க.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக,
சேராபீன்கள் அவர்களுக்கு மேலாய் நிற்கிறார்கள்.
அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள்
இருந்தன.
அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள்.
இந்த கேருவிக்கு கேராமிக்க அவங்க அவருடைய பரிசுத்த பார்க்க முடியாம அவங்க சட்டையினால மூடிக்கிட்டு அவரை பரிசுத்த, இன்றைக்கு நம்ம கண்களினால அன்னை திறந்து வைத்துக் கொண்டு அவரை பார்த்து, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனால் நம்முடைய கண்களோ எதனால் நிறைந்திருக்கிறது? எதனால் நிறைந்திருக்கிறது? நம்முடைய கண்கள். ஆனா கேருவிங்கள் என்ன செய்யறாங்க? பார்க்க முடியவில்லை உன் பரிசுத்தத்தை. மூடிக்கொண்டு நான் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு துணிவுள்ள வாழ்க்கை நம் வாழ்க்கை, துணிவு நிறைந்த வாழ்க்கை. தேவ சமூகத்தில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு வந்து தேவ சமூகத்திலே பயங்கர துணிவோடு நாம் தேவ சமூகத்தில் நிற்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஆனா கண்களிலே நிறைந்திருக்கிறது உச்சகம். ஒரே குட்டிச்சாட்டு, ஒரே குட்டிச்சாட்டு, ஒரே குட்டிச்சே குட்டி ஒரே மூர்க்கமும். ஆனால் இங்கே சேராபீன்கள் அவருக்கு மேலாக நிற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு சட்டைகள் உள்ளவர்களாக, அவனவன் இரண்டு சட்டைகளினால் தன் தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். என்ன சொல்லுகிறார்கள்? நீர் பரிசுத்த. பழைய பாட்டிலே பரிசுத்தரண்ட பெயரை உச்சரிக்க எல்லாராலும் முடியாமல் இருந்தது, பயந்தார்கள். ஆனால் புதிய பாட்டிலே எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாம் செல்லுகிற வார்த்தை என்னவெனில், நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அடுத்தது வாசிங்க, நாலாவது வசனம்,
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது.
இதுக்கு இன்றைக்கு நமக்கு குறைவில்ல பாருங்க, ஆலயத்துல உதி செய்து அத்தருடைய சத்தத்தை இயற்றி சத்தம் நிறைந்த ஒரு ஆராதனைக்கு நமக்கு குறைவில்லை, குறைவில்லை. எல்லா சிஸ்டங்களும் பூட்டி நாம அருமையாக சத்தம் போட்டு நல்லார். அங்கேயும் இது நடந்தது. அவனுடைய பார்வையில என்ன நடந்தது? எல்லா சத்தத்தினால நிறைந்தது. எந்த சத்தம்? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல்களின் நிலைகளும் அசைந்து போயிட்டு பாருங்க. அல்லேலூயா. அதனால என்ன, ஆலயத்தின் புகையினால் நிறைந்ததான், புகையினால் நிறைந்தது. பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்கள் நடந்து வருகிற நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி மேகம் இறங்கும், அடிக்கடி மேகம். அதிலே தேவன் வந்து போகிறதை கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே தேவன் வருகிறான்னு சொன்னா ஒரு மேகம் வந்து நிற்கும் பாருங்க, அதுல இருந்து தேவன் பேசுவார், ஆலயங்கள் மூடப்படும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயம் இங்கே பரிசுத்தர் பரிசுத்தர் அந்த சத்தம் நிறைந்து தேவாலயம் நிறைந்து என்ன நடக்கிறது? மேகம் வந்து மூடுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை, கூப்பிடுகிறவர்கள் நாலாவது வசனத்தை வாசிங்க.
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது.
அப்பொழுது
நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கத்தராகி ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான்.
என்று மாற்றம் நடக்கிறது. ஆராதனையில் மாற்றங்கள் தேவை. இன்றைக்கு அநேகர் இந்த விதத்தில் ஆராதனை செய்கிறீர்கள். நல்லது, நன்றாய் செய்யுங்கள் என்று சொல்லி கத்தருக்குள்ளே உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் மாற்றங்கள் நம் வாழ்வில் இல்லை. ஏன்? எதற்கு? கண்ணை மூடிவிட்டு நாம் இருந்து விட்டால் நாங்கள் பக்திமான்கள் கிடையாது. கரத்தை உயர்த்தி நன்றாக கத்தி விட்டாலும் நாங்கள் பரிசுத்தவான்களும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இது யாரு? ஒரு ஊழியக்காரன் அவன் பார்க்கிறான், பயங்கர காட்சி. இப்படிப்பட்ட காட்சிகள் நம் வாழ்விலே கிடைத்தால் அருமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஆனால் நம் வாழ்விலே கிடைப்பதெல்லாம் ஒரே கவலையும் கண்ணீரும் துக்கமும் துயரமும் மற்றவர்களை குறித்த காரியங்களும் மனதிலே நிறைந்து சிந்தனையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறதே ஒழிய எப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்விலே வருவதில்லை, நடப்பதில்லை. நடந்தது ஆனால் இன்று நடப்பதில்லை. இன்றைக்கு அவைகள் இல்லை நம் வாழ்விலே. ஏன்? தரிசனத்தை கண்டவர்கள் இன்றைக்கு தரிசனம் இல்லாமல் இருக்கிறார்கள். சொப்பனத்தை கண்டவர்கள் இன்றைக்கு சொப்பனம் இல்லாமல் இருக்கிறார்கள். பாரம் நிறைந்தவர்கள் இன்றைக்கு பாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன்? பிரியமான தேவரடி பிள்ளைகள், அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்தோதருள்ள மனுஷன். இதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் கிடையாது என்று சொல்லித்தான் நான் சொல்லுவேன். இந்த வசனத்துக்கு மேலே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் கிடையாது. யார் பார்க்கிறான் காட்சி? பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு நிறைந்திருக்கிறது. தேவன் மகிமையுள்ள தேவனுடைய ஆலயத்தை அவன் காண்கிறான். சேரா பெண்கள் எல்லாம் நின்று பரிசுத்தர் 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 என்றதை பார்க்கிறான். அதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை நான் காணவில்லை என்று தான் சொல்லுவேன். எப்பொழுது தெரியுமா? ஐந்தாவது வசனத்திலே அப்படியே ஒரு மட்டையை வைத்து அப்படியே கையை வைத்து மறைத்து விட்டு மேலே மாத்திரம் வாசியுங்கள். வாசித்தால் இந்த ஐந்தாவது வசனம் வரும் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை நான் கண்டது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. ரம்யமான ஒரு மனுஷன். ஆனால் ஐந்தாவது வசனத்துல தேவ பிரசன்னத்தை கண்டது உண்மைதான், தேவன் மகிமையை கண்டது உண்மைதான், வஸ்திரத்தினாலே ஆலயங்கள் நிரப்பப்பட்டிருந்தது உண்மைதான், சேராபின்கள் அவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதும் உண்மைதான். அவன் பார்த்த மகிமையுள்ள ஒரு ஆலயத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஐந்தாவது வசனத்துல அவன் என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது நான், ஐயோ அதமானே. இன்னைக்கு நம் வாழ்வில் இதுவரைக்கும் நாங்கள் ருசிக்கிற பிரசன்னம், நாங்கள் ரசிக்கிற பிரசன்னம், ஆனால் நமக்குள்ள இருக்கிற சில பலவீனங்களை தேவ சமூகத்தில் விட்டுவிட முடியவில்லை. நமக்குள்ள இருக்கிற சில காரியங்களை விட்டு அதிலிருந்து விடுபட்டு மனம் திரும்பி வெளியே வரவே முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஞாயிறும் தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பிரசன்னத்தினால் நிறைவதனால் பரலோகம் வருவானா என்று சொன்னால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் யோசிக்க விரும்புகிறேன். ஏனெனில் ஐந்தாவது வசனத்திலே தான் அவனுடைய பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்பதாக அவனை போன்ற ஒரு பரிசுத்தமான என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, ஐயோ இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு காட்டுறாரா? நீ பெரிய ஆளப்பா, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கவே கிடையாது இந்த பூமியில். ஏனெனில் ஆண்டவர் ஒரு மகிமையுள்ள ஆலயத்தை உனக்கு காட்டி கொடுக்கிறாரே, சேர்பிங்கள் கூட பார்த்திருக்கியே நீ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தூதனை கூட பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில ஒரு தூதனை கூட கனவுல கூட காண முடியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கைகளை நிறுத்துங்கள், உணர்வு பூர்வமான பேச்சுக்களை நிறுத்துங்கள், சத்தியபூர்வமான வாழ்க்கையும் சத்தியபூர்வமான காட்சிகளையும் காண்பதற்கு ஆரம்பிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், யாரு ஏசாயா அல்லமையான ஒரு மனிதன். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்து உதடுள்ள மனுஷன், அசுத்த உடதுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. பிரசனத்தினாலே நிறைக்கப்படுகிறோம், வசனம் பேசுகிறது என்று சொல்லுகிறோம், ஆனா நமக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கிறது முடியவில்லையே. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான், ஆண்டவரை பார்த்தது உண்மைதான், ஆனால் நான் பாவி என்பதை கண்டுகொண்டேன். தேவனை நான் பார்த்தது உண்மைதான், ஆனால் நான் அசுத்த உதருள்ள ஒரு மனுஷன் என்பதை கண்டுகொண்டேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவி எத்தனை பேருக்கு இருக்கிறது சபையில்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, இந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதும் முக்கியம் அல்ல. இந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை கண்டுட்டேன், ஆனா இப்பதான் விளங்குது, இது வரைக்கும் பேசின பேச்செல்லாம் என்ன என்று சொல்லி. தேவனை நீ காண்கிறாயோ, ஆண்டவரோடு பேசுகிறாயோ, ஆண்டவர் உன்னை பிரச்சனத்தில் நான் நிறைக்கிறாரோ, தேவன் ஆவியானவர் வழி நடத்துகிறாரோ, நல்லது. ஆனா நமக்குள்ளே இருக்கிறவைகளை கண்டுபிடிங்க. நான் கடந்த ஃபாஸ்டிங்ல சொன்ன வசனத்தை இங்கே திருப்பவும் கொண்டு விரும்புகிறேன். ஆண்டவரே நாங்கள் செய்கிற தவறுகளை எங்களுக்கு காட்டுங்க. நல்லவர்கள் போலவே வாழ விரும்புகிறோம், ஆனால் அதில் உண்மை இல்லை. நல்லவர்களை போல வாழ்ந்து என்னப்பா பிரயோசனம், நல்லவர்களாக வாழ்ந்தால் தானே அதில் பிரயோசனம். ஆனா எல்லாருக்கும் முன்பாக ஐயா நீ நல்ல காரியத்தை செய்கிறதுனால என்னப்பா நீங்க நன்மைகள் செய்ய வேண்டாம் என்று நான் பேசவில்லை. நான் பேசுகிறதின் அடித்தளத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் எனக்கு முன்பாக இருந்து ஒரு நல்லவனை போல நடந்து கொள்றதுனால என்ன பிரயோசனம்? தேவ பிரசன்னம் நிறைக்கப்படுகிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும். வேதத்தில் ஒரு இடத்துல பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க பிளவிடுகிறோம், எங்கே ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, நாம் அதில் சரிப்பட வேண்டும். ஆனால் மாறாக என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு எல்லாம் கையை காட்டி கொண்டே இருக்கிறோம். ஒரு இந்தியாவிலிருந்து வந்த சொன்னாரு, ஒரு விரலை நீ காட்டு, நாலு விரல்கள் உன்னை காட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார். அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை நெஞ்சிலே உண்மையாக எடுத்து மனம் திரும்பின அந்த ஆவிகள் இன்றைக்கு இல்லையே. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டால் இதை நினைத்து அழுது புலம்பி ஜபத்தில் விழுந்து கிடந்த நாட்கள் இல்லாமல் போனது என்ன? பிரியமானவர்களே, நடந்தவைகளை நினைத்து செய்தவைகளை நினைத்து அதுலயே நம்ம வாழ்க்கையை ஓட்டி அதுலயே எங்க ஊழியத்தை முடியாதிருங்கள். ஐயோ சுத்ததுள்ளம், கொஞ்சம் முதல்ல தானே நீ தேவனை கண்டியே, கொஞ்சம் முதல்ல தானே மகிமையுள்ள ஒரு ஆலயத்தை கண்டியே, கொஞ்சம் முதல்ல தானே சேருபீன்களை கண்டியே, கொஞ்சம் முதல்ல தானே ஆலயம் நிறைந்திருக்கிறதை கண்டியே, கொஞ்சம் முதல்ல தானே. ஆனா ஆண்டவரே என் உதடு அசுத்தம் உள்ளது. இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்வதற்கு எனக்கு ரொம்ப விருப்பம், ஆனா எனக்கு என்ன கவலைன்னு சொன்னா யாராவது அதை விளங்கி கொள்ள கூடாது என்பதிலே எனக்கு தயக்கம் இருக்கு. அதனாலே அது எப்ப நடந்ததுன்னு சொல்லாம உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து 2 வருஷத்துக்கு முன்பதாக நடந்தது என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சபையில இருக்கிற ஒருவருக்கு போன் பண்ணி இருந்தார். போன் பண்ணி அவர்களோடு பேசினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? சபையில இருக்கிறவர்களை குறித்து ஒரே திட்டு, ஒரே பேச்சு. என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த நபர் என்னோடு பேசி கொண்டிருந்தவர், அவர் நினைத்து விட்டால் நான் டெலிபோனை கட் பண்ணி விட்டேன். என்ன நார்மலாக ஒரு டெலிபோன் வருகிற பொழுது இன்னொரு டெலிபோனை கட் பண்ணுவது வழக்கம், இல்லாட்டா நாங்களே கட் பண்ணி கொள்வோம். நடந்தது என்னவெனில், பேசுகிறார்கள், மற்றவர்களை குறித்து பேசுகிறார்கள், அதுல ஒரு பிரசங்கியை கூட பேசுகிறார்கள். ஆச்சரியம் என்னவெனில், அவர்கள் இந்த சபையில் ஊழியம் செய்கிறார்கள், பேசுகிறார்கள், காதால ரத்தம் தான் எனக்கு வரல. அவர்கள் என்ன தெரியுமா, அந்த நபர் நினைத்தாரு நான் போன் வைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அதுக்கு பிற்பாடு நான் சொன்னேன், நான் தான் போன் கட் பண்ணேன், இந்த விதத்துல பேசுகிறவர்கள் பேச்சுக்களை நான் கேட்க விரும்பவில்லை. பேசினா நேரே பேசி, வா இந்த நபர்களோடு பேசி, எங்களை கூப்பிடு, விசாரிக்கிறோம், நல்லதோ கெட்டதோ கதைக்கிறான், பின்னால இருந்து அநியாயமான வேலை செய்யாத. நீ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறாய் என்பதை மறவாத, மனந்திருந்து மாறு. பெறது, பாட்ட படிக்கிறது, கத்துறது, போறது, என்ன செய்ய போகிறாய்? உனக்கு வேற சபையில ஊழியம் வேற, எதுக்கு இதெல்லாம்? வாழ்க்கையை வீணாக்காத. உன் வாழ்க்கையை வீணாக்கி எங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி, நீ கதைக்கு எங்களுக்கு இல்லையா ஸ்ட்ரெஸ் ஆகுது? எங்களுக்கு முன்னால வந்து வெள்ளையடிக்க கல்லறை போல கையை தர்றது, காலை தர்றது, ஒன்றுமே இல்லாதது போல நடக்கிறது, உறவு போய் சபையில இருக்கிறவங்களை குறிச்சு பேசுறது, திட்டுறது, எதுக்கு இந்த வேலை? நீ பாட்டு. இங்க ஒரு மனுஷன் பிரசன்னத்தை கண்டான், ஆலயத்தை கண்டான், ஆண்டவரை கண்டான். சொன்ன ஆண்டவரே என் உடல் இருக்கு பாருங்க, அது அசுத்தம் நிறைந்தது, குப்பை நிறைந்தது, வேணாண்டவரே என்று சொல்லி சொல்லி. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்தோடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை நான் கண்கள் கண்டது. தேவனை காண்றியா? உனக்குள்ளே மாற்றங்கள் தேவை. தேவ பிரசன்னத்தை உணர்கிறியா? உனக்குள்ளே எனக்குள்ளே மாற்றங்கள் தேவை. அந்த தொடங்கி இன்று வரைக்கும் ஒரே பாணி, ஒரே பேச்சு தான், ஒரே நடத்தை தான், ஒரே செயல்பாடு தான். ஆனால் ஒவ்வொரு ஆராதனையிலையும் உங்களை பார்க்க முடியவில்லை, தூதர்கள் போல இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பின்னுக்கு இருக்கிறது, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தள்ளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
பிரியமான நிறுத்திக்கொள்ளுங்கள். அந்த எட்டாவது மேல்வாசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் அக்னி தன்னலை கொண்டு அவன் வாயிலே வைத்த பொழுது அவன் சுத்தமானான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன மட்டும் உங்களுக்கு சொல்லுவா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை சுத்தப்படுத்தப்படவில்லைன்னு சொன்னா நாம என்னப்பா பண்றது? தேவாவியானோர் இறங்கி நிறைந்தாலும் நிறைந்தாலும் நம் வாழ்விலே அசைவில்லாம இருக்கிறதே. நீங்கள் நிறைக்கப்படுகிற அந்த தருணத்தில் மாத்திரம்தான் பார்ப்பீர்கள், நாங்கள் அவைகளை பார்ப்பதல்ல. நீங்கள் ஆறாவதுல நின்று கர்த்தரை துதிக்கிற அந்த தருணத்தை தான் பார்க்கிறீர்கள். பின்னால் என்ன, முன்னால் என்ன? இந்த மனிதனும் அருமையான ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே நடந்து வந்து கொண்டே இருக்கிறான், திடீரென்று பாத்தீங்கன்னு சொன்ன ஆண்டவன், நான் அசுத்தோடுள்ள மனுஷன். எட்டாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர் திருப்பி. பின்பு
யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
ஒரு காரியத்தை சொல்றேன், நான் முதல்ல என் வாழ்க்கையில நான் திருத்த வேண்டியதை, சரிப்படுத்த வேண்டியதை நான் சரிப்படுத்தி விட்டு நான் போறேன் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பம் ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும், ஆனால் வாழ்க்கை தடம் புரளுகிறது. எல்லாருக்கும் விருப்பம் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும் என்று பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, பாரு அவன் சொல்றான், யார் போவா? நான் இப்ப ரெடி ஆண்டவரை போறதுக்கு, இப்ப ரெடி ஆண்டவரை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்துல இருக்கிற பொழுது அநேக முடிவுகளை எடுப்பது, ஆனால் வாழ்க்கையில நிறைவேற்றுவதே கிடையாது. ஏனென்றால் அந்த இடத்துல நிக்கிற அந்த நிலைமையும் சூழ்நிலையும் நம்மளை ஊண்டி தள்ளி விடுகிறது. சில பேர் மற்றவன் எடுத்தான்னு சொன்னா அவங்க எடுப்பது, மற்றவன் முன்னுக்கு வந்து ஜெபம் பண்ணுனா அவனும் வந்து ஜெபம் பண்ணுவது. இப்படியான காரியங்கள். யாரை நான் அனுப்புவேன்? எல்லாரும் நான் போறேன். ஆனா நான் அசுத்தத்துள்ள மனுஷன். ஆண்டவரே என்ன பாருங்கப்பா, உம்முடைய மகிமையை கண்டவன் தான், உம்ம பிரசன்னத்தை கண்டவன் தான் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் உண்மை கண்டது உண்மைதான், ஆனா என் வாய் அசுத்தோதுள்ளது. நான் மனந்திருந்தேன், இப்ப நான் போறேன் ஆண்டவரே, இப்ப என்னை அனுப்ப நான் போறேன். ஆனா சபைகள் என்ன செய்கிறது? மனந்திரும்பதில்லை. இந்தியாவிலே ஒரு பட்டணத்திலே ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே இருந்து விளையாடி கொண்டு இருக்கிறோம். கேட்டால் பத்தி மான்களை போல பேச்சுக்களும் கொழுப்பு நடத்தைகளும் வேண்டியதில்லையே. உலகத்திலே உங்களை விட ஒருவரும் இல்லாதது போல நடந்து கொள்ளாதிருங்க. நல்லதல்ல. யாருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, முடிவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதை கர்த்தருடைய நாமத்திலும். இன்றைக்கு சிலவற்றை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், சில காரியங்கள் நமக்கு ரம்யத்தையும் கொடுக்கலாம், காரியங்களே நாம் சந்தித்த காரியங்களே மகிழலாம். ஆனால் நியாயாதிபதி இருக்கிறார் என்பதை ஒருபோது மறந்துவிடும். சில நேரங்களில் இவைகளை எங்களை மறக்க பண்ணும். ஆனால் அமர்ந்திருந்து பொறுத்திருந்து சிந்தித்தீர்களேயானால் அவர் நியாயம் செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கும். அது நல்லதோ கெட்டதோ நம் வாழ்வில், அவர் பொறுத்திருக்கிறதுனாலே நாம் செய்வது சரி என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அவர் அமர்ந்திருக்கிறதுனாலே நம் வழிகள் எல்லாம் செம்மையானது என்று அர்த்தம் அல்ல. நடத்துவா. அதனாலே யார் போவான்? நான் போறேன், இப்ப நான் சரியாண்டவரேன், இப்ப நான் ரெடியா இருக்கிறேன். எதுக்கு ஆண்டவரே? உன் பிரசன்னத்தை கண்டேன், உங்களையும் நான் கண்டேன், அப்பதான் தெரிஞ்சு கொண்டேன் நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். நான் அப்பதான் தெரிஞ்சு கொண்டேன், இப்ப நான் வாறேன் ஆண்டவரே, என்ன கொண்டு போ, இப்ப நான் வாறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்துக்கு மேல் பகுதியிலே ஒரு விதமான ஒரு மனுஷனையும், நடுப்பகுதியிலே இன்னும் ஒரு மனுஷனையும், அதுக்கு பிற்பாடு நாம் இன்னும் ஒரு மனுஷனையும் பார்க்கிறோம். ஒரே மனிதன் மூன்று விதமான ஒரு அனுபவத்தை பெறுகிறான் இந்த இடத்துல. முதலாவது நாம் எல்லாரும் இன்றைக்கு செய்து கொண்டு பூரிப்பாவது பார்த்து, ஓ அடுத்ததுல அவன் சொல்றான், நீ ஒரு பாவி, மனம் திரும்புகிற ஒரு ஊழிய காரணம் நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்ல, மனம் திரும்ப அடிப்படையிலே நான் போகிறேன். யார் இந்த ஏசாயா? தீர்க்கதரிசி. யார் இந்த மனுஷன்? தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். யார் இந்த மனுஷன்? தேவனுடைய வாய். யார் இந்த மனுஷன்? இன்னைக்கு நாம் எல்லோரும் சொல்லிக்கொள்வதுண்டு, நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், நாம் அது செய்கிறோம், இது செய்கிறோம், அங்கே இங்கே என்று சொல்லி எங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை நிறுத்தவும் தேவ சமூகத்திலே வைக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய கருத்துக்குள், ஒன்றும் பிசகுவதில்லையே, ஒன்றும் பிசகுவது. இது தேவ மனுஷன், தேவ மகிமையை கண்டவன். தீர்க்கதரிசி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு எனக்கு ரெண்டு காரியங்கள் இருந்தாலும் இதை விட்டு நான் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் மேலோட்டமாக சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். நேரங்கள் ஓடுகிறபடினாலே, மோசே யார் என்று சொல்லி கேட்போமே, மோசே யார்? எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு காட்டி கொடும் ஆண்டவரே என்ற ஆவியோடு இந்த நாளில் வீட்டுக்கு போங்கப்பா. எல்லாரும் நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று நினைத்து சொல்லி சொல்லி தவறல்ல. ஆனால் அதுக்குள்ளே நம்முடைய தவறுகளை மறைக்காதிருங்கள், அதற்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை மூடி வைக்காதிருங்கள். மோசே யார் தெரியுமா? மோசே யார் தெரியுமா? வாசிப்பம்மா, யாத்ராகமம் 3:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யாத்ராகமம் 3:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிப்பம்மா.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்த தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார்.
எப்படி கேட்டுக்கிறது? நான் எதைக்கு இதை வாசிச்சு இருந்தா பின்னுக்குதான் சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எரிகிற முச்செடியின் மத்தியிலே தேவனோடு பேசிய ஒரு மனுஷன். மோசே யார்? எரிகிற முச்செடியின் மத்தியிலே தேவனோடு பேசிய ஒரு மனுஷன். அதுக்கு பிற்பாடு பல தடவைகள் இருக்கிறது, பல தருணங்கள் இருக்கிறது, கர்த்தர் மோசையோடு பேசினார் என்பதை நான் இல்லை. ஆனா இது பிரத்யுத்தமானதுண்டு. எப்படி ஒரு முச்செடி எரிஞ்சு கொண்டே இருக்குது? ஆண்டவர் தன்னை ஆச்சரியமான விதத்தில் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நினைக்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சியை கலட்டி போடு என்று சொல்லி ஆண்டவர் முதன் முதலாக மோசையோடு வந்து பேசுகிற ஒரு இடம். மோசே யார்? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து 10 கற்பனைகளை பெற்ற ஒரு மனிதன். மோசே யார்? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தினூடாக நடத்தி வருவதற்கு அழைப்பை பெற்ற ஒரு மனிதன். மோசே யார்? உண்மை உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லி பேர் பெற்ற ஒரு மனிதன். மோசே யார்? தேவனால் நடத்தி வந்த வல்லமை மிகுந்த ஒரு தலைவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே மனிதன் என்ன செய்தான் என்று சொல்லி சொன்னார். கடந்த முறை 2 கிழமைக்கு முன்னாடி நான் பேசினேன். அதே மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? அன்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல பேசவில்லை. அதுல இன்னும் ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, என்னாகவும் 20:8 சீக்கிரம் வாசிப்பீர்களா? சீக்கிரம் வாசிப்போமா?
நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம்
அடித்தான்.
உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்தரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியமர் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார்.
பிரியமானவர்களே, இந்த மேல் பகுதிக்கும் இந்த 12வது வசனத்துக்கும் இடையில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மோசேயும் ஆரோனும் ஒரு அற்புதத்தை செய்தார்கள். அருமையான ஒரு அற்புதம், ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு அற்புதம், நன்மை நிறைந்த ஒரு அற்புதம் நடந்தது. அதனால என்ன நடந்தது? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. அதாவது அந்த ஜனங்கள் மத்தியிலே நடக்கல, தேவ பார்வையிலே நடந்தது. இது தேவ பார்வையிலே நடந்தது. இன்றைக்கு அநேக காரியங்கள் தேவ பார்வையிலே எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். இஷ்டவே ஜனங்கள் தண்ணீரை பெற்று குடித்தார்கள், அற்புதம் நடந்தது. ஆனால் தேவ பார்வையிலே அது அங்கீகரிக்கப்படவில்லை. தேவன் பார்த்த விதம் வேறையாக இருக்கிறது. அந்த என்ன நடந்தது சொல்லிட்டு மோசே தானாகவே ஆண்டவர் பேச சின்ன இடத்துல அடித்ததை கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடிக்கவில்லை என்ன நடந்தது, எது நடந்தது தெரியல, கண்டுபிடிக்கவில்லை. மறந்துவிட்டோம். ஒரு சில ஊழியக்காரர்களை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஏனெனில் சில வேளைகளிலே நாம் செய்கிறது நமக்கு தெரிவதில்லை, நாங்கள் செய்கிறது எங்களுக்கு புரியறதில்லை. சில வேளைகள் என்ன நடக்கிறது, 11-12 இடையில மோசே பேசுறதுக்கு ஆண்டவர் வந்து இறங்கிட்டார். மோசே நான் சொன்னபடி நீ செய்யல. அற்புதம் நடந்ததுனால மோசே நீ ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம், அற்புதம் நடந்ததுனால சபையார் நீங்க சந்தோஷமாக இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையிலே பிழைச்சு விட்டது காரியம். என்ன செய்வோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? அநேக தடவைகளே நம் வாழ்க்கையிலே நடக்கிறவைகளை நாம் கண்டுகொள்வதில்லை. இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. நம் வாழ்விலே நாம செய்கிற தவறுகள் நமக்கு புரிவதில்லை. எப்பொழுதும் மற்றவர்கள் தான் வாழ்விலே எங்களுக்கு சிலவற்றை புரிய வையும் ஆண்டவர், எங்களுக்கு காட்டி தாரும் ஆண்டவர், எங்களுக்கு சொல்லி தாரும் ஆண்டவர். வேதனை எங்கே இருக்கிறது, கஷ்டம் எங்கே இருக்கிறது, கவலை எங்கே இருக்கிறது, ஆண்டவர் எங்களுக்கு காட்டுங்கப்பா. அந்த வாழ்வு நமக்கு தூரமாகிக் கொண்டே போகிறது தெரியுமா? அந்த வாழ்க்கை நமக்கு தூரமாகிக் கொண்டே போகிறது. எந்த வாழ்க்கை தெரியுமா? எங்கள் தவறுகளை எங்களுக்கு உணர்த்துங்க. மாறாக என்ன நடக்கிறது, மற்றவர்களுக்கு காட்டி காட்டி அந்த வாழ்க்கை நம்மை நெருங்குகிறது. அவர்கள் தான் தவறு, அவர்கள் தான் பிழை, அவர்கள் தான் செய்தது தவறு, அது சரியில்லை. அந்த வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறது, நெருக்குகிறது. ஆனால் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு சொல்லி என்னை ஆராய்ந்து பார்க்கிற அந்த வாழ்வு எங்களை விட்டு தூரமாய் போகிறது. நம்பினா நம்புங்க, இல்லாட்ட வசனத்தை இங்க வைத்து விட்டு கடந்து அநேகம்தான் நடக்கிறது. நாம் தேவ சமூகத்துல எங்கள் வாழ்க்கையை நாம் காண்பதில்லை, பார்ப்பதில்லை. ஏன், வசனங்கள் வருகிற பொழுதும் கூட நம்முடைய சிந்தனை என்ன சொல்லுகிறது தெரியுமா? மற்றவர்களுக்கு தான் வசனம், மற்றவங்களுக்கு தான் வசனம், நான் நல்லா தான், நான் வசனத்தின்படி தான் வாழ்றேன், வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, மற்றவர்கள் தான், அவர்களுக்கு தான், அவங்களுக்கு தான். சில பேரை நாம் சிந்தனைக்கே கொண்டு வரும். உங்களுக்கு தெரியுமா இவைகள் எல்லாம் பாவம். எது தெரியுமா, வசனம் வருகிற பொழுது ஒரு நபரை நினைத்து இது அவருக்கு தான் என்று நினைப்பது பாவம். நீங்கள் அவர்களை குற்றப்படுத்துகிறீர்கள். அத்தனை செய்திகளில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. வாழ்வில் நடக்கிறது இவைகள் அதான் சொல்லுகிறேன். நாங்கள் மனம் திரும்புகிற வாழ்க்கை எங்களை விட்டு தூரமாக போகிறது, ஆனால் அவர் 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 என்ற வாழ்க்கை எங்களை நெருக்குகிறது. பிரியமானவர், எங்களை மாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம், விட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், அநேக காரியங்கள் அந்த வேளையிலே அற்புதமாக தோன்றினாலும், மோசே செய்த காரியம் அநேகர் கண்டக்கு பெரிய அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி, ஒன்றுமே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நிக்கிறாங்க முழிச்சிட்டு, தண்ணி வருதா, ஆஹா அற்புதமோ அற்புதம், மோசே செய்து விட்டார் கூட்டி. ஆனா மோசையை பார்த்த ஆண்டவர் என்னச்சு, இது கூட எழுதி வைத்தபடினாலும் நம்ம அறிந்து கொண்டோம், இல்லாவிட்டால் அதுக்கும் தெரிந்திருக்காது நமக்கு. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் எழுதப்படாமல் இருக்கிறபடினால யாரும் அறிவதில்லை. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே யார், முச்சடியின் மத்தியிலே தேவனை கண்ட தேவனுடைய மனிதன். ஆண்டவர் சொன்னார், பாக்கும் கொடுத்த தேசத்துக்குள்ளே நீ போக மாட்டாய், ஏன்னு சொன்ன காரியத்தை நீ செய்யவில்லை. நான் இந்த வசனத்தை வாசித்து விட்டு யோசித்தது என்ன தெரியுமா, ஆண்டவரே ஒருவேளை அந்த ரெண்டு வசனத்துக்கும் இடையிலேயும் மோசே எழும்பி ஆண்டவரே நான் தவறிட்டேப்பா, உன்னோட வசனத்துக்கு நான் கீழ்ப்படியல் என்று சொல்லி இருந்தா ஒருவேளை ஆண்டவர் பேசாமல் இருந்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புறேன். என்னுடைய நம்பிக்கை அது. ஒருவேளை அந்த இடைக்கில் ஆண்டவர் இறங்கி விட்டார், மோசே யார் இங்கு வா, அந்த இடைக்கில் ஆண்டவர் இறங்கி சொன்னாரு, நிறுத்தி செய்தா இல்லையா, நாமத்தை கூச்சப்படுத்தினா இல்லையா. இன்னைக்கு எத்தனை பெயர் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி 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 கர்த்தருடைய நாமத்தை நாம் கூச்சப்படுத்துகிறோம் தெரியுமா, தெரியுமா? நேகர் ஈஸியாக தேவனுடைய நாமத்தில் சொல்லுவது. ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார், நான் சொல்றதை பார்க்கிறார், நான் பேசுகிறத பார்க்கிறார், நான் செய்கிறத பார்க்கிறான். நீ ஏன் உனக்கு அந்த 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 டவுட் வருது? அடிக்கடி பார்த்தா என்ன சொல்லுது தெரியுமா, ஆண்டவர் பார்க்கிறார் தெரியுமா, அவர் அவர் பார்க்கிறார் எல்லாருக்கும் தான் தெரியுமே. அவர் காரியத்தை பேசிக்கொண்டிருக்க பொழுது திடீரென்று பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆண்டவர் பார்க்கிறார், நான் சொல்றதை ஆண்டவர் பார்க்கிறார். எதுக்கு, ஏன் நாம அது திருப்பி திருப்பி சொல்லணும்? அந்த இடத்துல எங்களுக்கு ஏதோ ஒரு மன உறுத்தல் இருக்கிறது என்பதை மறந்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம் வாழ்க்கையை திருப்பி போட்டால் நலமா இருக்குது. இந்த வாழ்க்கையை ஒரு விஷயம் திருப்பி போட்டு விட்டால் நலமா இருக்குது. ஏ ஓட போகிறீர்களா, இப்படியே போக போகிறீர்களா, இப்படியே பேசிட்டு இருக்க போகிறீர்களா, இப்படியே அழுதுட்டு இருக்க போகிறீர்களா, இப்படியே திட்டிட்டு இருக்க போகிறீர்களா, என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? தானா உங்களை அழைப்பு, தானா உங்களுடைய நோக்கம், தானா உங்களுடைய வாழ்க்கை? ஒவ்வொரு ஆராதனைக்கும் வந்து போகிறோம், மட்டுமே தேவன் அல்லேலூயா அல்லேலூயா.
நான் முடிக்க போகிறேன். இதே இடத்துல நீங்க என்ன ஒரு வசனத்தை நீங்க என்ன ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, தாவீது ராஜாவை கர்த்தர் அழைத்தார். எல்லாம் வாசிக்க முடியவில்லை, நான் முடிச்சிடறேன். தாவீது ராஜாவை கர்த்தர் அழைத்தார். தாவீது ராஜா எனக்கு தெரிந்தவுடன் கடத்தால மூன்று தடவை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். உசியா பட்சபால் என்ற அந்த தம்பதியுடைய காரியத்திலே தாவீது ராஜா பெரிய பிழை செய்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இன்னைக்கு காலையிலும் அவர் எடுத்திருந்தாரு, பரவாயில்லை. நான் அதை கொண்டு வந்து இதுக்குல கண்ண நேரம் நிக்க விரும்பினேன், நான் டைம் போனபடினால நிறுத்திருக்கிறேன். நான் இதுல என்ன நடந்துச்சுன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் கொலைகாரனாக மாறுகிறானே, அது யுத்தத்துக்குரிய கொலை கிடையாது, அது தந்திரமான கொலை. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், சரி அது இருக்கட்டுக்கு, அதுக்கு பிற்பாடு தவறினாலும் அவர் செய்தவைகளை நான் ஏன் இந்த இதை பேசுகிறதுக்கு முதலே சொன்னேன், எங்கள் தவறுகளை எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. தாவீது ராஜா செய்தவைகளை மறந்தே விட்டான், அவர் ஜாலியா போயிட்டே இருக்காரு, அவர் ராஜா இல்லையா, அவர் ஜாலியா போயிட்டே இருக்கார். ஆனா ஆண்டவர் திடீரென்று ஒருத்தனை அனுப்பினார், என்ன தெரியுமா, இன்னைக்கு அவரு ரூபம் பேசுகிற போது சொன்னாரு, ஆண்டவர் மனம் திரும்புவதற்குரிய நேரத்தை கொடுப்பார், இல்லாவிட்டால் ஆண்டவரே வந்து இறங்கி விடுவார். அல்லேலூயா. நாம செய்கிற சில காரியங்களை நாம் மறந்து விடுவதுண்டு. வசன வசனமாக எடுத்து எல்லாம் வாசித்து முடிக்க முடியும், நான் முடிக்க போகிறேன். நாம செய்கிற காரியங்கள் நாம் செய்துவிட்டு என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம், தவறுகளை மறந்து விடுகிறோம், தப்புகளை மறந்து விடுகிறோம். ஆனால் அவர் மறக்க மாட்டாரு, அதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. நான் கூட ஏதாவது ஒரு தவறு செய்தா கூட நீங்க கூட மறந்துட்டு போகலாம்ப்பா, பெருந்தன்மை பண்ணி ஆசன் பிரதர் தானே, இத்தனை வருஷம் இந்த சேர்ச்சில் இருக்கிறாரு பாருங்க, ஊழியம் செய்கிறாரு பாருங்க, ஏதோ ஒரு தாய் தகப்பனை போல நாங்களும் மன்னிச்சு அவரை நடத்தி அவரை கொண்டு போவோம், ஏதோ நீங்க ஒரு தன்மை செய்ய. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா, அவர் எதையும் மறப்பதில்லை, அவர் ஒன்றும் மறக்க போறது கிடையாது, அது இங்கே இல்லாட்டி அங்கே நடந்தே தான் ஆகுமில்லை. தாவீது ராஜா என்ன செய்யறான் தெரியுமா, தாவீது ராஜா அழைக்கப்பட்டது எங்கே, எங்கேயோ இருக்கிற பொழுது ஆண்டவர் கூட்டிட்டு வந்து கொண்டு இருத்தி வச்சுட்டு அழைச்சாரு, விளங்கிச்சுதா, சிறிய பையனாக இருக்கிற பொழுது ஆடு மேய்க்கிற பொழுது கூட்டிக் கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாவீதை அழைச்சு ராஜாவாக குடும்பத்தின் மத்தியில் அபிஷேகம் பண்றார். சாமுவேல் தான் அதையும் செய்தார், அதையெல்லாம் மறந்து விட்டார் அவர். இப்பொழுது இவர் யாரு, ராஜா, இவர் என்ன சொல்றாரு, கொலை செய். அதையும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவனையே அந்த லெட்டரை கொண்டு போறான், பாவம், பின்வாங்குங்கள், அவனை முன்னுக்கு விடுங்கள், பின்வாங்குங்கள். நான் யோசித்தேன், ஆண்டவரே அவங்க ராஜாக்களாக இருந்தபடியினாலே அந்த யுத்தத்தின் டக்டிக்குகளை கண்டுகொள்ற மனிதர்கள் எப்படி யுத்தத்தை பின்வாங்க வேண்டும், எப்படி யுத்தத்தில் முன்னாக போக வேண்டும் என்று அறிந்தவர்கள் அவர்கள். ஆனால் அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லவா, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நியாயமான ஒரு கொலையை செய்துவிட்டு ஒன்றுமே இல்லாதது போல வாழ்ந்து வந்தவர் தான் தாவீது ராஜா. ஆனால் அவருடைய மனம் திரும்புதலோ அவருடைய கண்ணீரோ என்னவோ கர்த்தர் அவரை அணைத்துக் கொண்டார். ஆனால் அதிலே ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, அது எங்கே சொன்னா, ஆண்டவர் சொன்னார் பட்டயம் ஒன்று குடும்பத்தை விட்டு விலகுவதில், அது எங்கே சொல்லிச்சுனா, வாசிங்க சீக்கிரமாக, 2 Samuel 12:10.
இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக் கொண்டபடினா பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது
என்னவென்றால், நீ ஒருவராலும் அறியப்படாத அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, ஆண்டவர் அழைக்கிற பொழுது இருந்த இடமே இல்லாமல் இருந்து, ஆண்டவர் ஒரு இடத்திலே கொண்டு வந்த பொழுது நடக்கிற கொடுமைகள் இருக்கு பாருங்க, மனுஷனால தாங்கவே முடியலையே. வாசிங்க,
இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக் கொண்டபடினா பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது.
வீட்டை விட்டு ஒன்றும், ஆண்டவர் நீதியற்றவர் கிடையாது, ஆண்டவர் நீதியற்றவர் கிடையாது. பாருங்க நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க எவ்வளவு துக்கப்படு, நீ எவ்வளவுக்கு என்னாலும் அழு, உன் பிரச்சனையை குறிச்சு எனக்கு தெரியாதப்பா, ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு கவலை இருக்கு, நல்லா அழுதுக்க, நல்லா புலம்பு தேவனத்துல. ஒன்று மாத்திரம் சொல்றேன் தெரியுமா, அவர் நீதியற்றவர் கிடையாது. தாவீது சமஸ்த இஸ்ரவேல் இருக்கும் ராஜாவாக இருந்தாலும் உன் வீட்டில் விட்டு பட்டயம் விலகாதுன்னா விலகாதுதான், விளங்குறதா. சவுளை குறித்தும் பேசலாம், அது இருக்கட்டுக்கும், சவுளை அடுத்த பிரச்சனை, அவர்கள் குறித்தும் பேசலாம். அவரும் ஆண்டவர் சொன்னதை செய்யவில்லை, அவர் செய்தவைகளை அவரும் மறைச்சார். நான் ஒன்றுமே செய்யலை, ஆண்டவர் ஒன்றுமே நான் செய்யலப்பா, நான் ஒன்றுமே சாமுவேலை பார்த்து நான் ஒன்றும் செய்யலை, நான் எல்லாம் தெரியத்தான் நிறைய சவுல். அதுக்கு பிறகுதான் சாமுவேல் சொல்றான், கத்தர் சொன்னதை செய்யாம போனீரே என்று சொன்னதுனா நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அப்பதான் ஒத்துக்கொள்றாரு அவர். ஒரு சில வேலைகள்ல ஒரு சிலர் நமக்கு தேவை என்று சொல்லி நான் நம்புகிறேன், அவைகளையும் புறக்கணித்தால் நாமல் ஒன்றும் செய்ய முடியும். ஆகையினாலே
தாவீது யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். மூன்று தடவைகள் யுத்தத்தில் எத்தனையோ ஆயிரம் பேரை கொண்டு குவிச்சான். அதை குறித்து ஆண்டவர் கேட்கலப்பா. ஒரே ஒரு மனிதனை அநியாயமாய் கொண்டு விழுத்தினான். கத்தரதை விசாரித்தார். என்னுடைய பட்டியமன் வீட்டை விட்டு விலகுவதில்லை என்பதை கத்தர் உறுதிப்படுத்தினார் என்பதை ஒருபோது நாம் மறந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி கண்ட மாதிரி நடந்து விடாதிருங்க. அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணி விடாதிருங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கத்தர் ஒரு காரியத்தை செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலங்கள் போகிற போக்குகளை பார்த்தால் மனிதர்களுக்கு கஷ்டமாகவே இருக்கிறது. இந்த காரியங்களை குறித்து நாம பேசலாம், அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம். அதை குறித்து உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து பேசலாம். ஹல்லேலூயா. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதோடு நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னவெனில், ஆண்டவரே எனக்கு என் தவறுகளை காட்டித்தாங்கப்பா, எனக்கு என் பிள்ளைகளை காட்டித்தாங்க. நான் செய்துட்டு ஒன்றுமே செய்யாதது போல போயிட்டே இருக்கேன், ஆராதிச்சுக்கிட்டே இருக்கேன், வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கேன், எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டே போறேன். ஆனா நான் செய்தவைகளை எனக்கு காட்டுங்கப்பா. மற்றவர்கள் செய்தது தவறு 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 தவறுன்னு துள்ளிட்டே இருக்கேன், ஆனா நான் செய்த தவறுகளை எனக்கு காட்டுங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, வேதனை எங்கே இருக்கிறதோ அங்கே நான் என்னை விட்டுக் கொடுக்க விரும்புகிறேன்ப்பா. பிரியமானதே உண்டு பிள்ளைகளே, நான் இன்னைக்கு சொன்ன வார்த்தைகளை உங்கள் மனதிலே நீங்கள் வைக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு செய்தி நாலு வசனங்களை வாசித்தோம்னு சொல்லி கூட நீங்க நினைத்துட்டு போகலாம். ஆனால் சொல்லுகிறதை கேளுங்க. ஏசாய என்பவர் ஒரு தீர்க்கதரிசி, தாவீது என்பவர் ராஜா, ஹல்லேலூயா, சவுல் என்பவர் ராஜா, ஹல்லேலூயா, இவர்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே வல்லமையாக இருந்த மனிதர்கள். மோசே அழைக்க, ஆனால் தாங்கள் செய்தவைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? கொண்டு வந்து நிறுத்தினார். காலங்களையும் நேரங்களையும் கொடுத்து அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் விசாரிக்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியாக என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நான் கூட உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு அநியாயம் செய்தால் கர்த்தர் அதை விசாரிப்பார் என்பதை மறந்துவிட. அந்த மனம் இல்லாமல் நாம இந்த இடத்துல நிற்கவில்லை. இதை கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார் என்பதை மறந்து போகாதீங்க. ஒருவேளை ஒரு சில நேரங்களிலே நாங்கள் செய்கிறது அல்லாவிட்டால் நான் செய்கிறது உங்களுக்கு அநியாயமாகவும் நீதியற்றதாகவும் இருக்கலாம். ஆனால் அவைகளையும் கர்த்தர் கண்டு அவர் விசாரிக்கிறவர் என்பதை மறந்துவிட. ஒருவேளை இன்றைக்கு அது விசாரணை தேவசமூகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் காலங்கள் செல்லுகிற பொழுது கர்த்தரதை விசாரிப்பார், கர்த்தரதை விசாரிப்பார். தேவசமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விஷயம் மன்னியுமே. அல்லேலூயா.